வணக்கம் மாணவர்களே, இன்றைய தினம் நாங்கள் இந்த குருகுலம் கல்வி நிகழ்ச்சியில் தரம் 10 மாணவர்களுக்கான கணித பாடம் தொடர்பாக பார்க்க இருக்கின்றோம். அந்த வகையில் நாங்கள் கடந்த வகுப்பில் சமன்பாடுகள் எனும் பாடத்தினை கற்கக்கூடியதாக இருந்திருக்கோம். அதனுடைய தொடர்ச்சியாக இன்றைய தினம் நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். அந்த வகையில் கடந்த வகுப்பில் நாங்கள் எளிய சமன்பாடுகளை எவ்வாறு தீர்ப்பது தொடர்பாக தரம் 10 உள்ள பயிற்சிகளுக்கான வினாக்களுக்கான விடைகளை நாங்கள் எவ்வாறு பெற வேண்டும், இவ்வாறான வழிமுறைகளை நாங்கள் விலகுவாக பெற்றுக்கொள்ளக்கூடிய முடியும் என்பது தொடர்பாக நாங்கள் கடந்த வகுப்பில் காணக்கூடியதாக இருந்திருக்கும். எனவே இந்த வகுப்பில் நாங்கள் அதற்கு அடுத்ததாக இருக்கக்கூடிய தரம் 10 இரண்டாம் தவணைக்குரிய பாடப்பகுதியின் சமன்பாடுகள் எனும் பாடத்தின் ஒருங்கமை சமன்பாடு தொடர்பாக இன்றைய தினம் நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். ஒருங்கமை சமன்பாடு எனும் பொழுது இது உங்களுடைய கல்வி பொதுதராதர சாதாரதர பரீட்சைகள் மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு பகுதியாக காணப்படுகின்றது. எனவே நீங்கள் தரம் 9 இது தொடர்பான ஒரு ஆரம்பக்கட்ட அதாவது அடிப்படையான விடயங்களை நீங்கள் தெரிந்திருக்கக்கூடும். இது தரம் 11 நீங்கள் கல்வி கற்கும் போதும் இதனுடைய தொடர்ச்சி நீங்கள் அங்கும் கற்கக்கூடியதாக இருக்கும். அதுவே இந்த அனைத்தும் உள்ளடக்கிய ஒரு பகுதியாக தான் உங்களுடைய கல்வி பொதுதராதர சாதாரண தர பரீட்சைகள் 10 புள்ளிகளை பெற்றுக்கொள்வதற்கான ஒரு வினாவாக அமையக்கூடியதற்காக இருக்கும். அந்த வகையில் நாங்கள் இன்றைய தினம் இந்த ஒருங்கமை சமன்பாடு தொடர்பாக பார்க்க இருக்கின்றோம். மாணவர்கள், உங்களுக்கு தேவையான கற்றல் வளங்களை எடுத்துக்கொள்ளுங்கள். தரம் 10 கணிதம் புத்தகத்தையும் நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள், பகுதி 1 புத்தகத்தை. மாணவர்கள், ஒருங்கமை சமன்பாடு எனும் பொழுது இங்கு நமக்கு இரண்டு தெரியாத கணியங்கள் காணப்படும். இந்த இரண்டு தெரியாத கணியங்களுக்கான பெறுமானங்களை நாங்கள் பெற்றுக்கொள்வதே இங்கு நாங்கள் ஒருங்கமை சமன்பாடு என கூறக்கூடியதாக இலகுவாக கூறக்கூடியதாக இருக்கும். அந்த வகையில் இதனை நாங்கள் இரண்டு முறைகளில் செய்து விடைகளை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். இரண்டு முறைகளில் நாங்கள் விடைகளை செய்து பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். அந்த வகையில் மாணவர்கள் ஒரு உதாரண கணக்கினை எழுதிக் கொள்ளுங்கள். அந்த உதாரண கணக்கின் மூலம் நாங்கள் எவ்வாறு இந்த கணக்கினை நாங்கள் செய்யக்கூடியதாக இருக்கும் என்பது தொடர்பாக நாங்கள் பார்க்கக்கூடும். எனவே மாணவர்கள் இந்த உதாரண கணக்கை எழுதிக் கொள்ளுங்கள். 2xy 2xy 4 2xy 4 எக்ஸ் சக 2y 5. முதலாவது சமன்பாடு 2xy 4. இரண்டாவது சமன்பாடு எக்ஸ் சக 2y 5. மாணவர்கள், இதை நாங்கள் எவ்வாறு இலகுவான முறைகளில் செய்யக்கூடியதாக இருக்கும் என்பது தொடர்பாக தான் நாங்கள் இப்பொழுது பார்க்க இருக்கின்றோம். அந்த வகையில் மாணவர்கள், இதில் முதலாவதாக நீங்கள் செய்யக்கூடியவைகளை இங்கு இரண்டு சமன்பாடுகள் காணப்படுகின்றது. ஆகவே நாங்கள் இந்த இரண்டு சமன்பாடுகளையும் நாங்கள் விளக்கங்களை இட்டுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். அதாவது எக்ஸ் 2xy 4 என்பதை முதலாவது சமன்பாடாகவும் 2y 5 என்பதை நாங்கள் இரண்டாவது சமன்பாடாகவும் நாங்கள் இட்டுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஆகவே நாங்கள் வயிற்று பெற்ற ஒன்றை நாங்கள் முதலாவது சமன்பாட்டில் அல்லது இரண்டாவது சமன்பாட்டில் பிரதியிடுவதன் மூலம் எக்ஸிக்கான விடையினை நாங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். உதாரணமாக இங்கு நாங்கள் முதலாவது சமன்பாட்டை எடுத்துக்கொண்டால் 2x 2y 4 என்பது இங்கு காணப்படுகின்றது. ஆகவே இங்கு நாங்கள் வைக்காக பெற்றக்கூடிய ஒன்றை நாங்கள் இங்கு பிரதியீடு செய்தல் வேண்டும். அதாவது 2x 2 நாங்கள் ஒன்றால் பெருக்க வேண்டும். ஆகவே 2 நாங்கள் ஒன்றால் பெருக்கும் போது 2 நாங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். 4. ஆகவே 2x 2 4. ஆகவே இந்த 2 நாங்கள் வலது புறமாக கொண்டு செல்லும் போது அது நேர் 2, அதாவது எக்ஸிற்கு வலது புறமாக கொண்டு செல்லும் போது நேர் 2 மாறக்கூடியதாக இருக்கும். ஆகவே 4 நாங்கள் 2 கூட்டும் போது 6 நாங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். 4 நாங்கள் 2 கூட்டும் போது 6 பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஆகவே 2x 6 என்பதை வைத்துக் கொண்டால் எக்ஸிட்கான விடையாக நாங்கள் மூன்றை, அதாவது இரண்டு எக்ஸை நாங்கள் இரண்டால் வகுக்கின்றோம், ஆறை நாங்கள் இரண்டால் வகுக்கின்றோம். ஆகவே எக்ஸிட்கான விடையாக நாங்கள் மூன்றை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஆகவே வைக்கான விடையாக ஒன்றும் எக்ஸிட்கான விடையாக மூன்றும் ஆக நாங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருந்திருக்கும். நான் கூறும்போதே மாணவர்கள் அதற்கான படிமுறைகளை உங்களது குப்பியில் நீங்கள் எழுதி கொள்ளக்கூடியதாக இருந்தால் மிகவும் இலகுவாக நீங்கள் விளங்கிக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஆகவே நாங்கள் இங்கு இரண்டு எக்ஸுடன் ஒரு எக்ஸினை கூட்டும் போது மூன்று எக்ஸ் என நாங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். இங்கு வலதுபுறமாக நாங்கள் பார்ப்போமானால் நான்குடன் ஐந்தை நாங்கள் கூட்டும் போது ஒன்பதினை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஆகவே மூன்று எக்ஸிற்கான பெறுமதியாக நாங்கள் ஒன்பதினை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஆகவே இங்கு நாங்கள் மூன்று எக்ஸை நாங்கள் மூன்றால் வகுக்க வேண்டும், ஒன்பதையும் நாங்கள் மூன்றால் வகுக்க வேண்டும். அதாவது வலதுபுறத்தில் நாங்கள் என்ன செய்கின்றோமோ அதனை நாங்கள் இடதுபுறத்தில் செய்யக்கூடியதாக இருக்கும். மூன்றால் பெருக்கினால் மூன்றால் பெருக்க வேண்டும், மூன்றால் வகுத்தால் மூன்றால் வகுக்க வேண்டும். ஆகவே நாங்கள் இங்கு மூன்றால் வகுக்கும் போது எக்ஸ் என்பதற்கான விடையாக நாங்கள் மூன்றினை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஆகவே இப்பொழுது எங்களுக்கு இரண்டு தெரியாத கணியங்களில் ஒரு தெரியாத கணியத்திற்கான விடையினை நாங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருந்திருக்கின்றது. ஆகவே நாங்கள் இந்த எக்ஸிட்கான பெருமானத்தினை வைத்துக் கொண்டுதான் நாங்கள் வைக்கான பெருமானத்தினை காணக்கூடியதாக இருக்கும். அதாவது இதனை நாங்கள் எக்ஸ் சமன் மூன்று என்பதை முதலாவது சமன்பாட்டில் அல்லது இரண்டாவது சமன்பாட்டில் நாங்கள் பிரதியிடல் செய்தல் வேண்டும். பிரதியிடல் தொடர்பாக நீங்கள் ஏற்கனவே தரம் ஒன்பதில் ஒரு தெளிவான விளக்கத்தினை பெற்றிருப்பீர்கள். அதனை மையப்படுத்தி தான் நாங்கள் இதனை செய்யக்கூடியதாக இருக்கும். ஆகவே இரண்டு எக்ஸ் சய ரெண்டு பை சமன் நான்கு, அதாவது முதலாவது சமன்பாட்டில் நாங்கள் எக்ஸிட்கான விடையான மூன்றை பிரதியிட போகின்றோம். ஆகவே இரண்டு எக்ஸ் சய ரெண்டு வை சமன் நான்கு என்பதே இங்கு முதலாவது சமன்பாடாக காணப்படுகிறது. ஆகவே நாங்கள் இரண்டு எக்ஸிற்கு பதிலாக மூன்று, ஆக இரண்டு நாங்கள் பெருக்க வேண்டும் மூன்றை, மறை ரெண்டு வை சமன் நான்கு என நாங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஆகவே இங்கு இரண்டையும் மூன்றையும் நாங்கள் பெருக்கும் போது ஆறினை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். இந்த ஆறு வலதுபுறமாக, அதாவது சமனுக்கு வலதுபுறமாக செல்லும் போது மறையாக மாறக்கூடியதாக இருக்கும். ஆகவே மறை இரண்டு வை சமன் நாளிலிருந்து நாங்கள் ஆறை கழிக்கக்கூடியதாக இருக்கும். ஆகவே நாளிலிருந்து ஆறை நாங்கள் கழிக்கும் போது மறை இரண்டினை நாங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஆகவே மறை இரண்டு வைக்கான பெருமானமாக மறை இரண்டு காணப்படுகின்றது. ஆகவே வயிற்கான பெருமானமாக நேரொன்று காணக்கூடியதாக இருக்கும். ஆகவே நாங்கள் இப்பொழுது எக்ஸிட்கான விடையாக மூன்றையும் வயிற்கான விடையாக ஒன்றையும் நாங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருந்திருக்கும். மாணவர்கள் இதனை நீங்கள் தெளிவாக எழுதி கொண்டிருப்பீர்கள். இது முதலாவது முறையாக காணப்படுகின்றது. இதை நாங்கள் வேறொரு முறையிலும் நாங்கள் செய்யக்கூடியதாக இருக்கும். அதையும் நான் உங்களுக்கு இப்பொழுது சொல்கின்றேன். அதனை போன்று நாங்கள் இரண்டாவது சமன்பாட்டை நாங்கள் இரண்டால் பெருக்கும்போது நாங்கள் இரண்டு எக்ஸை நாங்கள் மூன்றால் மன்னிக்கும் மூன்று எக்ஸை நாங்கள் இரண்டால் பெருக்கும் போது ஆறு எக்ஸ் எனவும், இரண்டு வையை நாங்கள் இரண்டால் பெருக்கும் போது நான்கு வை எனவும், எட்டை நாங்கள் இரண்டால் பெருக்கும் போது பதினாறு எனவும் நாங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். மீண்டும் ஒருமுறை, அதாவது முதலாவது சமன்பாட்டிற்கான எக்ஸை நாங்கள் சமப்படுத்துவதற்காக மூன்றால் பெருக்கக்கூடியதாக இருந்திருக்கும். அதனை போன்று நாங்கள் இரண்டாவது சமன்பாட்டில் இருக்கக்கூடிய எக்ஸை நாங்கள் சமப்படுத்துவதற்காக இரண்டாவது சமன்பாட்டை நாங்கள் இரண்டால் பெருக்க வேண்டும். ஆகவே இரண்டாவது சமன்பாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து உறுப்புகளையும் நாங்கள் இரண்டால் பெருக்கக்கூடியதாக இருக்கும். ஆகவே மூன்று எக்ஸை நாங்கள் இரண்டால் பெருக்கும்போது ஆறு எக்ஸ் எனவும், இரண்டு வையை நாங்கள் இரண்டால் பெருக்கும்போது நான்கு வை எனவும், எட்டை நாங்கள் இரண்டால் பெருக்கும்போது பதினாறு எனவும் நாங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். எனவே மாணவர்கள் அதனை நீங்கள் நான்காவது சமன்பாடு என பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். நான்காவது சமன்பாடு என நீங்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஆகவே இப்பொழுது நாங்கள் இந்த மூன்றாவது சமன்பாட்டையும் நான்காவது சமன்பாடையும் வைத்துதான் நாங்கள் கீழ் வரக்கூடிய படிமுறைகளுக்கு செய்யக்கூடியதாக இருக்கும். ஆகவே இங்கு நாங்கள் சமப்படுத்திய ஆறு எக்ஸையும் ஆறு எக்ஸையும் நாங்கள் பூஜ்ஜியமாக மாற்றுவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை நாங்கள் முதலில் பார்க்கக்கூடியதாக இருக்கும். ஆகவே நான் முதலில் கூறிய விடயத்தினை நீங்கள் கவனம் செலுத்திக் கொண்டால் இலகுவாக இருக்கும். மாறுபட்ட அடையாளங்கள் வருகின்ற சந்தர்ப்பத்தில் அதனை நாங்கள் கூட்டுவதன் மூலம் அதனை நாங்கள் பூஜ்ஜியமாக மாற்றக்கூடியதாக இருக்கும். அதனை போன்று ஒரே மாதிரியான அடையாளங்கள் வருகின்ற சந்தர்ப்பத்தில் கழிப்பதன் மூலம் அதனை நாங்கள் பூஜ்ஜியமாக மாற்றிக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஆகவே இங்கு மூன்றாவது சமன்பாட்டிலிருந்து நாங்கள் நான்காவது சமன்பாட்டை கழிக்க வேண்டும். மூன்றாவது சமன்பாட்டிலிருந்து நான்காவது சமன்பாட்டை நாங்கள் கழிப்பதன் மூலம் எக்ஸை நாங்கள் பூஜ்ஜியமாக மாற்றக்கூடியதாக இருக்கும். மீண்டும் ஒரு முறை நான் தெளிவாக கூறுகின்றேன், மாறுபட்ட அடையாளங்கள் வருகின்ற சந்தர்ப்பத்தில் அதனை நாங்கள் பூஜ்ஜியமாக மாற்றுவதற்கு நாங்கள் அந்த இரண்டு சமன்பாட்டுகளையும் நாங்கள் கூட்டக்கூடியதாக இருக்கும். அதனை போன்று ஒரே மாதிரியான அடையாளங்கள் இரண்டு கணியங்களுக்கும் முன்பதாக நேர்வருமாக இருந்தால் நாங்கள் கழிக்க வேண்டும். அதே போன்று இரண்டு பெருமானங்களுக்கு முதல் மறைவருமானால் நாங்கள் அதையும் நாங்கள் கழிக்கக்கூடியதாக இருக்கும். அவ்வாறு கழிப்பதன் மூலமே அதனை நாங்கள் பூஜ்ஜியமாக மாற்றிக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஆகவே இங்கு எக்ஸ் ஆக இருக்கக்கூடியதை நாங்கள் பூஜ்ஜியமாக மாற்றுவதற்கு நாங்கள் மூன்றாவது சமன்பாட்டிலிருந்து நான்காவது சமன்பாட்டை கழிக்கக்கூடியதாக இருக்கும். ஆகவே மாணவர்கள், இந்த கழிக்க வேண்டும் என்பதை நீங்கள் தெளிவாக எழுதி கொள்ள வேண்டும். நிறைய மாணவர்கள் இதில் நிறைய பிழைகளை விடுகின்ற சந்தர்ப்பங்கள் அதிகமாக காணப்படுகின்றன. ஆகவே நாங்கள் இங்கு எழுதுவோமானால் முதலாவது சமன்பாடாக இருக்கக்கூடிய ஆறு எக்ஸ் சக 15y நாங்கள் கழிக்க வேண்டும். பிரக்கட், அதாவது அடைப்பினை மாணவர்கள் இட்டுக் கொள்ளுங்கள். அடைப்பினுள் நீங்கள் இந்த இரண்டாவது சமன்பாடாக இருக்கக்கூடிய ஆறு எக்ஸ் ஆக 4y நீங்கள் இட்டுக் கொள்ளுங்கள். மாணவர்கள் தெளிவாக எழுதி கொள்ளுங்கள். முதலாவது சமன்பாட்டில் இருக்கக்கூடிய ஆறு எக்ஸ் சக 15y கழிக்க வேண்டும் மறை. அடுத்தது இரண்டாவது சமன்பாட்டில் உள்ள விடயத்தை நீங்கள் உறுப்புகளை நீங்கள் எழுதும் போது அடைப்பை நீங்கள் இட்டுக் கொள்ளுங்கள், அதாவது பிரக்கட். அடைப்பினுள் ஆறு எக்ஸ் சய 4 சக 4y நேர் 4y சமன். முதலாவது சமன்பாட்டிலிருந்து நாங்கள் இரண்டாவது சமன்பாட்டை கழிக்க வேண்டும். ஆகவே 27 நாங்கள் 16 கழிக்க வேண்டும். அதாவது இரண்டாவது முறை எனும் பொழுது இதில் நாங்கள் எழுவாய் மாற்றத்தை பயன்படுத்திதான் இங்கு நாங்கள் செய்யக்கூடியதாக இருக்கும். அதாவது எழுவாய் மாற்றம் தொடர்பாக நீங்கள் தரம் 9 கற்றிருப்பீர்கள். அந்த எழுவாய் மாற்றத்தை வைத்துதான் நாங்கள் இதை செய்யக்கூடியதாக இருக்கும். எழுவாய் மாற்றம் எனும் பொழுது எதனை நாங்கள் எழுவாயாக மாற்றுகிறோமோ அதனுடைய சார்பாக மற்றதை நாங்கள் கூறக்கூடியதாக இருக்கும். உதாரணமாக இங்கு தரப்படக்கூடிய நாங்கள் முதலாவது கணக்கில் எழுதக்கொள்ளக்கூடிய அதே வினாவினை நாங்கள் இங்கு பார்ப்போமானால் அதனை நாங்கள் இவ்வாறு விடையினை பெற்றுக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். இந்த இரண்டாவது முறைகள் என்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். ஆகவே இங்கு 2x2y 4 என்பது முதலாவது சமன்பாடாகவும் எக்ஸ் ஆக 2y 5 என்பது இங்கு இரண்டாவது சமன்பாடாகவும் காணப்படுகின்றது. இங்கு இருக்கக்கூடிய இந்த முதலாவது சமன்பாட்டில் எக்ஸை நாங்கள் எழுவாயாக மாற்றுவோம் என்று நாங்கள் எடுத்துக்கொண்டால் 2x2y 4 அதாவது 2x மறை 2y 4 என்பதே இங்கு காணப்படக்கூடியதாக இருக்கு. இதில் நாங்கள் எக்ஸை எழுவாயாக மாற்றுவோமானால் இங்கு இடது பக்கமாக இருக்கக்கூடிய மறை 2y வலதுபுறமாக செல்லுமானால் நேர் 2y மாறக்கூடியதாக இருக்கும். ஆகவே 2x4 2y என்று நாங்கள் எழுதி கொள்ளக்கூடியதாக இருக்கும். மாணவர்கள் எழுதி கொள்ளுங்கள். ஆகவே 2x4 2y. ஆகவே இப்பொழுது நாங்கள் பார்த்தோமானால் இந்த இரண்டுடன் இந்த எக்ஸ் பெருக்கப்படக்கூடியதாக இருக்கின்றது. ஆகவே நாங்கள் எக்ஸை இழுவாயாக மாற்ற வேண்டும் என்றால் அந்த 2x நாங்கள் 2 வகுக்க வேண்டும். அதனை போன்று நாங்கள் வலது புறமும் அதையும் நாங்கள் செய்ய வேண்டும். அதாவது 4x2y நாங்கள் 2 வகுக்க வேண்டும். அவ்வாறு வகுக்கும் போது நாங்கள் எக்ஸ் சமன் எக்ஸிற்கான பெருமானமாக, அதாவது எக்ஸை நாங்கள் இழுவாயாக மாற்றுவோமானால் 4x2 வகுத்தால் 2y 2 வகுத்தால் y. ஆகவே எக்ஸிற்கான பெருமானமாக அதாவது எக்ஸாமன் 2x y ஆக காணக்கூடியதாக இருக்கும். ஆகவே நாங்கள் எக்ஸை இழுவாயாக மாற்றிவிட்டோம். ஆகவே இதனை நாங்கள் முதலாவது சமன்பாட்டில் அல்லது இரண்டாவது சமன்பாட்டில் நாங்கள் இதனை பிரதியிடுவதன் மூலம் எக்ஸிற்கான விடையை நாங்கள், அதாவது வையிற்கான விடையை நாங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். உதாரணமாக இங்கு இரண்டாவது சமன்பாடாக இருக்கக்கூடியது எக்ஸ் ஆக 2y = 5 என்பதே ஆகும். இங்கு நாங்கள் எக்ஸிற்கான பெறுமானமாக பெற்ற எக்ஸ் 2 சக y, எக்ஸ் சமன் 2 சக y என்பதை நாங்கள் இங்கு பிரதியிடக்கூடியதாக இருக்கும். அதாவது எக்ஸிற்கு பதிலாக 2 சக y நாங்கள் இங்கு இடக்கூடியதாக இருக்கும். ஆகவே எக்ஸிற்கு பதிலாக நாங்கள் 2 சக y = 2y = 5 என்று நாங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஆகவே இங்கு 2y உடன், அதாவது சகவையுடன் சக 2y நாங்கள் கூட்டும் போது சக 3y நாங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஆகவே 2 சக 3y = 5 ஆக காணக்கூடியதாக இருக்கின்றது. 2 சக 3y = 5. ஆகவே இடது பக்கமாக இருக்கக்கூடிய நேர் 2 நாங்கள் வலது பக்கமாக, அதாவது சமனிற்கு வலது பக்கமாக நாங்கள் கொண்டு செல்லும் போது மறை 2 மாறக்கூடியதாக இருக்கும். ஆகவே நாங்கள் 5 2 நாங்கள் கழிக்கும் போது 3 நாங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். அதாவது 3y பெறுமானமாக நாங்கள் இங்கு 3 பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. ஆகவே வையிற்கான பெறுமானமாக இங்கு 1 நாங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். அதாவது 3y இருக்கக்கூடிய 3 நாங்கள் 3 வகுக்க வேண்டும். வலது பக்கமாக இருக்கக்கூடிய 3 நாங்கள் 3 வகுக்கும் போது வையிற்கான பெறுமானமாக நாங்கள் 1 நாங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். எனவே மாணவர்கள், அது தொடர்பான, அதாவது உதாரணம் 1 தொடர்பான ஒரு தெளிவான விளக்கத்தினை நீங்கள் பெற்றிருப்பீர்கள். அதனை தொடர்ந்து நாங்கள் இரண்டாவது உதாரண கணக்காக உங்களுடைய பாட புத்தகத்தின் 169வது பக்கத்தில் இருக்கக்கூடிய 5வது வினாவினை, அதாவது 15.2 பயிற்சியின் 5வது வினாவினை நாங்கள் எவ்வாறு செய்யக்கூடியதாக இருக்கும் என்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். மாணவர்கள், அந்த வினாவினை எழுதி கொள்ளுங்கள். 2x = 5y = 9 என்பது முதலாவது சமன்பாடு. இரண்டாவது சமன்பாடாக 3x = 2y = 8. ஆகவே இதில் நாங்கள் பார்த்தோமானால், மாணவர்களே இங்கு பாருங்கள், எக்ஸும் சமனாக இருக்கவில்லை, வையும் சமனாக இருக்கவில்லை. எக்ஸ் ஆனது முதலாவது சமன்பாட்டில் 2x ஆகவும் இரண்டாவது எக்ஸில் 3x ஆகவும் காணப்படுகின்றது. வையை நாங்கள் பார்ப்போமானால் முதலாவது சமன்பாட்டில் 5y ஆகவும் இரண்டாவது சமன்பாட்டில் 2y ஆகவும் காணப்படுகின்றது. ஆகவே மாணவர்கள், இதில் நாங்கள் ஏதாவது ஒரு கணியத்தை 0 மாற்றுவதற்கு முதல் அதனை நாங்கள் சமப்படுத்தி கொள்ளக்கூடியதாக இருக்கும். அவ்வாறு சமப்படுத்துவதன் மூலம்தான் அதனை நாங்கள் 0 மாற்றிக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஆகவே இங்கு 2 சமன்பாடுகள் காணப்படுகின்றது அல்லவா. ஆகவே முதலாவது சமன்பாடாக இருக்கக்கூடிய 2x = 5y = 9, இரண்டாவது சமன்பாட்டாக 3x = 2y = 8. ஆகவே நாங்கள் இதில் நாங்கள் எக்ஸை படுத்த வேண்டுமானால் முதலாவது சமன்பாட்டை நாங்கள் 3, அதாவது 3 பெருக்க வேண்டும். இரண்டாவது சமன்பாட்டை நாங்கள் 2 பெருக்கக்கூடியதாக இருக்கும். ஆகவே முதலாவது சமன்பாட்டில் இருக்கக்கூடிய 2x நாங்கள் 3 பெருக்கும் போது 6x பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். அதனை போன்று இரண்டாவது சமன்பாட்டில் இருக்கக்கூடிய 2x நாங்கள் மன்னிக்கவும் 3x நாங்கள் 2 பெருக்கும் போது 6x நாங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஆகவே எக்ஸ் ஆனது சமனாக காணக்கூடியதாக இருக்கும். அல்லது நீங்கள் வையை சமப்படுத்த வேண்டும் என்றால் முதலாவது சமன்பாட்டில் இருக்கக்கூடிய 5y நாங்கள் 2 பெருக்குவதன் முதல் மூலம் 10y ஆகவும் இரண்டாவது சமன்பாட்டில் இருக்கக்கூடிய 2y நாங்கள் 5 பெருக்கும் போது 10y நாங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஆகவே இதில் ஏதாவது ஒரு தெரியாத கணியத்தை, அதாவது எக்ஸ் அல்லது வையை நாங்கள் பெருக்குவதன் மூலம், ஏதாவது விளக்கங்களில் நாங்கள் பெருக்குவதன் மூலம் அதனை நாங்கள் முதலாவதாக சமப்படுத்திக் கொள்ள வேண்டும் சமப்படுத்திக் கொள்ள கொள்ள வேண்டும். அவை அவ்வாறு சமப்படுத்திக் கொள்வதன் மூலம்தான் நாங்கள் அதனை நாங்கள் இல்லாமல் அதாவது பூச்சியமாக மாற்றக்கூடியதாக இருக்கும். ஆகவே நாங்கள் இங்கு இந்த வினாவில் நாங்கள் முதலாவது சமன்பாட்டை நாங்கள் மூன்றால் பெருக்கக்கூடியதாக இருக்கும். அதாவது நாங்கள் எக்ஸை சமப்படுத்த வேண்டும் என்றால் முதலாவது சமன்பாட்டை நாங்கள் மூன்றால் பெருக்கக்கூடியதாக இருக்கும். ஆகவே மாணவர்கள் எழுதிக்கொள்ளணும், முதலாவது சமன்பாட்டை நாங்கள் மூன்றால் பெருக்க வேண்டும். ஆகவே முதலாவது சமன்பாட்டை நாங்கள் மூன்றால் பெருக்கும்போது முதலாவது சமன்பாடாக இருக்கக்கூடிய 2x ஆக 5y சமன் 9 நாங்கள் மூன்றால் பெருக்க வேண்டும். ஆகவே மூன்றால் பெருக்கும் போது நாங்கள் 6x சக 15y சமன் 27 என்று நாங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். 2x நாங்கள் மூன்றால் பெருக்கும் போது 6x எனவும், 5y நாங்கள் மூன்றால் பெருக்கும் போது 15y எனவும், 9 நாங்கள் மூன்றால் பெருக்கும் போது 27 எனவும் நாங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஆகவே இதனை நாங்கள் மூன்றாவது சமன்பாடு என நாங்கள் இட்டுக்கொள்ளக்கூடும். மாணவர்கள், இதில் தெரிந்திருக்கும் உங்களுக்கு 2 தெரியாத கணியங்கள், அதாவது எக்ஸ் என்று ஒரு தெரியாத கணியமும் ஒய் என்ற மற்றும் ஒரு தெரியாத கணியமும், அதாவது 2 தெரியாத கணியங்கள் காணப்படக்கூடியதாக இருக்கும். இதில் நாங்கள் முதலில் முதலாவது முறையை நாங்கள் பார்ப்போமானால் இதில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு கணியத்தை நாங்கள் இல்லாமலாக்கலாம், அதாவது பூஜ்ஜியமாக மாற்ற வேண்டும். அவ்வாறு பூஜ்ஜியமாக மாற்றுவதன் மூலம் மற்றொரு கணியத்திற்கான விடையினை நாங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். மாணவர்கள் விளங்கிக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். அதாவது இங்கு 2 கணியங்கள் காணப்படுகின்றது. இந்த 2 கணியங்களில் ஏதாவது ஒரு கணியத்தை நாங்கள் பூஜ்ஜியமாக, அதாவது பூஜ்ஜியமாக மாற்றக்கூடியதாக இருக்கும். பூஜ்ஜியமாக மாற்ற வேண்டும் என்றால் அதில் எது சமனாக இருக்கின்றதோ அதை தான் நாங்கள் பூஜ்ஜியமாக மாற்றக்கூடியதாக இருக்கும். உதாரணமாக இந்த கணக்கில் நாங்கள் பார்ப்போமானால் 2x2y சமன் 4 என்பது முதலாவது சமன்பாடாகவும், எக்ஸ் சக 2y சமன் 5 என்பது இரண்டாவது சமன்பாடாகவும் காணப்படுகின்றது. இதில் நாங்கள் பார்த்தோமானால் எக்ஸ் ஆனது 2x முதலாவது சமன்பாட்டிலும் எக்ஸ் ஆனது இரண்டாவது சமன்பாட்டிலுமாக இருக்கின்றது. ஆகவே இங்கு நாங்கள் வையை நாங்கள் பார்க்கும்போது வையானது முதலாவது சமன்பாட்டில் மறை 2y இரண்டாவது சமன்பாட்டில் 2y காணப்படுகின்றது. ஆகவே இங்கு வை என்ற அந்த கணியம் நமக்கு சமனாக காணப்படுகின்றது. ஆகவே அதை தான் நாங்கள் என்ன செய்ய வேண்டும், பூஜ்ஜியமாக மாற்றுவதற்கான வழிமுறைகளை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கும். பூஜ்ஜியமாக மாற்றுவதற்காக நாங்கள் செய்யக்கூடிய வேலை இரண்டாகத்தான் இருக்கும். ஒன்று, நாங்கள் கூட்டுவதன் மூலம் அதனை நாங்கள் பூஜ்ஜியமாக மாற்ற வேண்டும், அல்லது கழிப்பதன் மூலம் அதனை நாங்கள் பூஜ்ஜியமாக மாற்றக்கூடியதாக இருக்கும். ஆகவே இங்கு வை என்று தெரியாத கணியம் இங்கு சமனாக காணப்படுகின்றது. ஆகவே முதலாவது சமன்பாட்டை நாங்கள் 2y முன்பதாக இருக்கக்கூடிய குறியீடை நாங்கள் பார்ப்போமானால் மறையாக காணப்படுகின்றது. அதனை போன்று இரண்டாவது சமன்பாட்டில் 2y முன்பதாக இருக்கக்கூடிய குறியீட்டினை நாங்கள் பார்க்கும்போது அங்கு சகவாக காணப்படுகிறது, அதாவது கூட்டலாக காணப்படுகின்றது. ஆகவே மாறுபட்ட அடையாளங்கள் இருக்கின்ற சந்தர்ப்பத்தில் அதனை நாங்கள் பூஜ்ஜியமாக மாற்றுவதற்கு இந்த 2 சமன்பாடுகளையும் நாங்கள் கூட்ட வேண்டும். மாணவர்கள் தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும், சமனாக இருக்கக்கூடிய கணியங்களில் ஒன்று சகவாகவும் மற்றது சயவாகவும், அதாவது மாறுபட்ட அடையாளங்கள் கொண்டதாக இருக்குமானால் அதனை நாங்கள் பூஜ்ஜியமாக மாற்றுவதற்கு நாங்கள் அந்த 2 சமன்பாடுகளையும் கூட்ட வேண்டும். ஆகவே கூட்டுவதன் மூலம் அது பூஜ்ஜியமாக மாறக்கூடியதாக இருக்கும். அதனை போன்று 2 குறியீடுகளும் ஒரே மாதிரியான குறியீடுகளாக இருக்குமானால் அதனை நாங்கள் கழிப்பதன் மூலம் அதனை நாங்கள் இல்லாமல், அதாவது பூஜ்ஜியமாக மாற்றக்கூடியதாக இருக்கும். ஆகவே இந்த கணக்கில் நாங்கள் பார்க்கும்போது இதில் 2y என காணப்படுகின்றது, மறை 2y என காணப்படுகின்றது, நேர் 2y என காணப்படுகின்றது. ஆகவே இந்த 2y நாங்கள் இல்லாமாக்குவதற்கு, நாங்கள் பூஜ்ஜியமாக மாற்றுவதற்கு நாங்கள் முதலாவது சமன்பாட்டுடன் இரண்டாவது சமன்பாட்டை நாங்கள் கூட்டக்கூடியதாக இருக்கும். ஆகவே மாணவர்கள் தெளிவாக எழுதிக் கொள்ள வேண்டும், முதலாவது சமன்பாட்டுடன் நாங்கள் இரண்டாவது சமன்பாட்டை கூட்டல் வேண்டும் என்பதை நீங்கள் எழுதிக் கொள்ளுங்கள். முதலாவது சமன்பாடு சக இரண்டாவது சமன்பாடு. ஆகவே முதலாவது சமன்பாட்டுடன் நாங்கள் இரண்டாவது சமன்பாடை கூட்டுவது எவ்வாறு என்றால், முதலாவது சமன்பாடாக இங்கு 2x2y என்பது முதலாவது சமன்பாடாக இருக்கின்றது. அதோடு நாங்கள் கூட்ட வேண்டும் எக்ஸ் அக எக்ஸ் ஹயர் ரெண்டு வய, அதாவது மறை ரெண்டு வய நாங்கள் கூட்டக்கூடியதாக இருக்கும். அதனை போன்று இங்கு இலக்கங்களை பார்த்தோமானால் முதலாவது சமன்பாட்டில் நான்கு காணப்படுகிறது, இரண்டாவது சமன்பாட்டில் ஐந்து காணப்படுகின்றது. ஆகவே நான்கையும் ஐந்தையும் நாங்கள் கூட்டக்கூடியதாக இருக்கும். இங்கு நாங்கள் பார்ப்போமானால் வலது இடது பக்கமாக நாங்கள் பார்ப்போமானால் இடது பக்கத்தில் இரண்டு எக்ஸ் ஆக காணப்படுகின்றது, இங்கு சக ஒரு எக்ஸ் ஆக காணப்படுகின்றது. ஆகவே இரண்டு எக்ஸுடன் நாங்கள் ஒரு எக்ஸினை கூட்டும் போது மூன்று எக்ஸினை நாங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். அதனை போன்று இரண்டு மறை இரண்டு வையில் இருந்து நாங்கள் நேர் இரண்டு வையை கூட்டும் போது இங்கு பூஜ்ஜியமாக மாறக்கூடியதாக இருக்கும். மாணவர்களுக்கு தெரியும் மாறுபட்ட அடையாளங்களை நாங்கள் கழிக்கக்கூடியதாக இருக்கும். ஆகவே இரண்டு வயிலிருந்து நாங்கள் இரண்டு வயை கழிக்கும் போது நமக்கு பூஜ்ஜியத்தினை பெற்றுக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஆகவே இந்த வினாவினை நீங்கள் பாருங்கள் மாணவர்களே, மூன்று எக்ஸ் ஹய நாலு வை சமன் எட்டு அடைப்பினுள் இரண்டு சய வை சமன் ஒன்று ஆக காணப்படுகின்றது. இரண்டாவது சமன்பாடாக இங்கு இரண்டு அடைப்பினுள் ரெண்டு எக்ஸ் ஆக மூன்று வை சமன் இருபத்தி ஆறு சய வை ஆக காணப்படுகின்றது, அதாவது மறை வையாக காணப்படுகின்றது. நாங்கள் இதிலே முதலாவது சமன்பாடாக இருக்கக்கூடிய இந்த மூன்று எக்ஸ் மறை நான்கு வை சமன் இந்த அடைப்பை நாங்கள் முதலில் தீர்க்க வேண்டும். ஆகவே எட்டால் நாங்கள் இரண்டை பெருக்கும் போது பதினாறு என நாங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். அதனை போன்று எட்டை நாங்கள் மறைவையால் பெருக்கும் போது நாங்கள் மறை எட்டை நாங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஆகவே சக ஒன்று, ஆக பதினாறு மறை எட்டு வை சக ஒன்று. ஆகவே பதினாறுடன் நாங்கள் ஒன்றை கூட்டும் போது பதினேழுலை நாங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். இந்த வலது புறமாக இருக்கக்கூடிய மறை எட்டை நாங்கள் சமனுக்கு இடது புறமாக நாங்கள் கொண்டு செல்லுவோமானால் நேரெட்டாக மாறக்கூடியதாக இருக்கும். ஆகவே இங்கு இடது பக்கமாக நாங்கள் பார்ப்போமானால் மூன்று எக்ஸ் மறை நான்கு வை, அதோடு இப்போ நாங்கள் வலதுபுறமாக வலதுபுறத்தில் இருந்து இடதுபுறமாக கொண்டு வந்த மறை எட்டு நேரெட்டாக காணக்கூடியதாக இருக்கும். ஆகவே மூன்று எக்ஸ் மறை நான்கு வை நேர் எட்டு வை. ஆகவே நாங்கள் இதனை தீர்க்கும் போது மூன்று எக்ஸ் இங்கு மறை நான்கு வை நேர் எட்டு வை. ஆகவே மாறுபட்ட அடையாளங்களை கழித்து நாங்கள் இட்டுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஆகவே நான்கு வை மறை நேர் நான்கு வையை நாங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஆகவே மூன்று எக்ஸ் சக நான்கு வை சமன் பதினேழு, இது நாங்கள் முதலாவது சமன்பாடாக பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். அதனை போன்று இங்கு இரண்டாவது சமன்பாடை நாங்கள் தீர்ப்போமானால் இங்கு இரண்டை நாங்கள் இரண்டு எக்ஸால் பெருக்கும் போது நான்கு எக்ஸையும், இரண்டை நாங்கள் மூன்று வையால் பெருக்கும் போது ஆறு வையையும் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். அதாவது சமனுக்கு வலதுபுறமாக நாங்கள் பார்ப்போமானால் இருபத்தி ஆறு சய வை மறை வையாக காணக்கூடியதாக இருக்கின்றது. ஆகவே நாங்கள் இங்கு மறை வையாக இருக்கக்கூடியதை நாங்கள் இடதுபுறமாக, அதாவது சமனுக்கு இடதுபுறமாக நாங்கள் கொண்டு செல்வோமானால் அது நேர் வையாக மாறக்கூடியதாக இருக்கும். ஆகவே நான்கு எக்ஸ் சக ஆறு வை சக வை சமன் இருபத்தாறு. ஆகவே ஆறு வையுடன் நாங்கள் ஒரு வையை நாங்கள் கூட்டுவதன் மூலம் ஏழு வையினை நாங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஆகவே நான்கு எக்ஸ் சக ஏழு வை சமன் இருபத்தி ஆறு. ஆகவே நாங்கள் இப்பொழுது தெளிவாக இரண்டு சமன்பாடுகளை நாங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருந்திருக்கும். முதலாவது சமன்பாடாக மூன்று எக்ஸ் சக நான்கு வை சமன் பதினேழு என்பது முதலாவது சமன்பாட்டாகவும், இரண்டாவது சமன்பாட்டாக நாங்கள் பார்க்கும்போது இரண்டு எக்ஸ் சக ஏழு வை சமன் இருபத்தி ஆறு ஆக காணக்கூடியதாக இருக்கின்றது. ஆகவே நாங்கள் இவ்வாறு நமக்கு தரப்படக்கூடிய சமன்பாடுகளை தீர்ப்பதன் மூலம் இவ்வாறான இரண்டு சமன்பாடுகளை நாங்கள் இதற்கு முன்னரான வினாவில் பார்த்தது போன்று இவ்வாறான சமன்பாடுகளை நாங்கள் சுருக்கி பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஆகவே இந்த இதைத்தான் நாங்கள் முதலில் சமப்படுத்த வேண்டும். சமப்படுத்தியதற்கு பின்னராக நாங்கள் அதனை ஏதாவது ஒரு கணியத்தை நாங்கள் பூஜ்ஜியமாக மாற்றுவதன் மூலம் மற்றொரு கணியத்திற்கான விடையை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கும். ஆகவே இதில் நாங்கள் எக்ஸையும் சமப்படுத்தக்கூடியதாக இருக்கும், வையையும் சமப்படுத்தக்கூடியதாக இருக்கும். ஆகவே நாங்கள் எக்ஸை சமப்படுத்த வேண்டுமென்றால் முதலாவது சமன்பாட்டை நாங்கள் நான்கால் பெருக்க வேண்டும். இரண்டாவது சமன்பாடை நாங்கள் மூன்றால் பெருக்க வேண்டும். ஆகவே அவ்வாறு பெருக்கும் போதுதான் நாங்கள் எக்ஸை 12 பெற்று சமப்படுத்தக்கூடியதாக இருக்கும். ஆகவே நாங்கள் முதலாவது சமன்பாட்டை நான்கால் பெருக்கும் போது 12x சக 16y சமன் 17 நாங்கள் நான்கால் பெருக்கினால் நாங்கள் 68 நாங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஆகவே 12x சக 16y சமன் 68 என்பதை நாங்கள் மூன்றாவது சமன்பாடாக பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். அதனை போன்று நாங்கள் இரண்டாவது சமன்பாட்டை மூன்றால் பெருக்கும் போது நாங்கள் 12x சக 21y சமன் 78 என நாங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஆகவே நாங்கள் அதனை கழிப்போமானால் 6x சக 15y அடைப்பினுள் இருக்கக்கூடிய 6x சக 6x அடைப்பிற்கு வெளியில் இருக்கக்கூடிய மறையால் நாங்கள் பெருக்கும் போது மறை 6x எனவும் மறை எக்ஸை நாங்கள் நேர் 4y பெருக்கும் போது மறை 4y நாங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். சமன் நாங்கள் 27 16 கழிக்கும் போது 11 நாங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். மாணவர்கள் எழுதி கொள்ளுங்கள். ஆகவே 6x நாங்கள் 6x கழிக்கும் போது நாங்கள் அங்கு 0 பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். அதனை போன்று நேர் 15y நாங்கள் கழிக்கக்கூடியதாக இருக்கும் 4y. ஆகவே 4y நாங்கள் கழிக்கும் போது 11y நாங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஆகவே 11y சமன் 11 காணப்படுகின்றது. ஆகவே இதனை நாங்கள் 11 வகுக்கும் போது வையிற்கான பெருமானமாக நாங்கள் 1 பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஆகவே வையிற்கான பெருமானமாக இங்கு நாங்கள் 1 நாங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஆகவே இதனையும் நாங்கள் முதல் வினாவில் செய்த அதே விதைதான் நாங்கள் இங்கும் பயன்படுத்த வேண்டும். அதாவது y சமன் 1 என்பதை நாங்கள் முதலாவது சமன்பாடு அல்லது இரண்டாவது சமன்பாட்டில் நாங்கள் புரையிடுவதன் மூலம் எக்ஸிற்கான விடையினை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கும். ஆகவே இங்கு நாங்கள் முதலாவது சமன்பாடை எடுத்துக்கொண்டால் 2x 5y சமன் 9 காணப்படுகின்றது. ஆகவே இங்கு 2x 5y பதிலாக நாங்கள் 1 நாங்கள் இட்டுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். சமன் 9. ஆக 5 பெருக்கும் போது 5 காணக்கூடியதாக இருக்கின்றது. ஆகவே 2x 5 சமன் 9. ஆகவே இந்த சக 5 நாங்கள் சமனிற்கு வலது புறமாக கொண்டு செல்லும் போது மறை 5 மாறக்கூடியதாக இருக்கும். ஆகவே 2x 9 கழிக்க வேண்டும் 5. ஆக 9 5 கழிக்கும் போது நாங்கள் 4 பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஆகவே 2x 4 என நாங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதன் மூலம் எக்ஸிட்கான விடையாக நாங்கள் இதை 2 வகுக்கும் போது எக்ஸிட்கான விடையாக நாங்கள் 2 பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஆகவே எக்ஸிட்கான விடையாக 2 வயிற்கான விடையாக 1 நாங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். இந்த பெற்ற விடைகளை நீங்கள் நமக்கு முதலாவதாக தரப்பட்ட அந்த சமன்பாடுகளில் நீங்கள் பிரதியிட்டு பார்ப்பதன் மூலம் அதற்கான விடைகளை நாங்கள் சரியாக பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். மாணவர்கள் இது தொடர்பில் தெளிவான விளக்கத்தினை பெற்றிருப்பீர்கள். மேலும் இதனை நீங்கள் பயிற்சிகளின் மூலம்தான் இதனை நீங்கள் இன்னும் வளர்த்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஆகவே 15.2 பயிற்சியில் இருக்கக்கூடிய வினாக்களை நீங்கள் செய்வதன் மூலம் இதில் ஒரு தெளிவான விளக்கத்தினை நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். இதில் நேரடியாக சமன்பாடு மட்டுமின்றி வசனங்களினூடாக, அதாவது வசன கணக்குகளின் மூலம் சமன்பாடுகளை நாங்கள் உருவாக்கி அதனை தீர்த்து விடையினை காண்பதற்கான வாய்ப்புகள், அதாவது வினாக்கள் அதிகமாக காணக்கூடும் உங்களுடைய பரீட்சையில். ஆகவே அதற்கான பயிற்சியும் நீங்கள் பெற்றுக்கொள்வதன் மூலம் அதில் நீங்கள் சிறந்த பெறுபேறினை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். மேலும் இந்த 15.2 வினாவில் மற்றொரு வினாவினை நாங்கள் பார்ப்போமானால், மாணவர்கள் உங்களுடைய 9 வினாவினை சற்று பார்த்துக் கொள்ளுங்கள். அதனை நாங்கள் எவ்வாறு செய்ய வேண்டும் என்பதை பார்க்க இருக்கின்றோம். ஆகவே இதனை நாங்கள் இங்கு எக்ஸ் ஆனது நமக்கு சமனாக இருக்கக்கூடியதாக காணப்படுகின்றது. ஆகவே எக்ஸிற்கு உள்ள அடையாளங்களாக நாங்கள் பார்க்கும்போது நேர் அடையாளங்கள், அதாவது ஒரே மாதிரியான அடையாளங்களாக காணப்படுகின்றது. ஆகவே நாங்கள் ஒரே மாதிரியான அடையாளங்கள் வரும்போது நாங்கள் அதனை பூஜ்ஜியமாக மாற்றுவதற்கு கழிக்க வேண்டும். ஆகவே நான்காவது சமன்பாட்டிலிருந்து நாங்கள் மூன்றாவது சமன்பாட்டை கழிக்க வேண்டும். அவ்வாறு கழிப்பதன் மூலமே இங்கு நாங்கள் எக்ஸை நாங்கள் பூஜ்ஜியமாக மாற்றக்கூடியதாக இருக்கும். ஆகவே இங்கு நான்காவது சமன்பாடாக இருக்கக்கூடிய 12x ஆக 21y நாங்கள் கழிக்க வேண்டும். மாணவர்கள், இதில் நான் முதலில் கூறிய விடத்தை நீங்கள் தெளிவாக கவனித்துக் கொள்ள வேண்டும். நீங்கள் கழிக்க வேண்டியதை அடைப்பில் நிலையிட்டுக் கொள்ளுங்கள். அவ்வாறு இடுவதன் மூலமே நீங்கள் தெளிவாக விடையினை பெற்றுக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஆகவே 12x ஆக 21y கழித்தல் அடைப்பினுள் 12 ஆக 16y. பிரக்கெட்டை அடைப்பினை நீங்கள் மூடியதன் பின்னர் சமன் 78, அதாவது நான்காவது சமன்பாடாக இருக்கக்கூடிய 78 நாங்கள் மூன்றாவது சமன்பாடாக இருக்கக்கூடிய 68 நாங்கள் கழிக்கக்கூடியதாக இருக்கும். ஆகவே அவ்வாறு நாங்கள் கழிக்கும் போது இங்கு 12x உடன் நாங்கள் மறை 12x கழிக்கும் போது 0 ஆகவும், 21 நாங்கள் 16 நாங்கள் கழிக்கும் போது 5y பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஆகவே 78 நாங்கள் கழிக்கும் போது 10 பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஆகவே 5y விடையாக நாங்கள் 10 பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஆகவே y விடையாக இங்கு நாங்கள் 2 பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். மாணவர்கள், இதனை நீங்கள் தெளிவாக எழுதி கொண்டிருப்பீர்கள். அவ்வாறு தெளிவாக ஒவ்வொரு படிமுறையாக நீங்கள் எழுதுவதன் மூலம் நீங்கள் இதனை நீங்கள் இலகுவாக விளங்கிக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஆகவே இதை நீங்கள் வைக்கான விடையாக பெற்ற 2 நீங்கள் முதல்ல 3வது சமன்பாட்டில் அல்லது 4வது சமன்பாட்டில் பிரதியிடுவதன் மூலம் நீங்கள் எக்ஸிட்கான விடையினை நீங்கள் காணக்கூடியதாக இருக்கும். ஆகவே 3வது சமன்பாடாக நாங்கள் பார்ப்போமானால், 3வது சமன்பாடாக இங்கு 3x ஆக 4y = 17 ஆக காணப்படுகின்றது. ஆகவே நாங்கள் வைக்கு பதிலாக 2 நாங்கள் இட்டுக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஆகவே 4 × 2, அதாவது 4 × 2 பெருக்க வேண்டும். இங்கே 4 × 2 பெருக்கும் போது 8 பெற்றுக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். 17 நாங்கள் வலதுபுறமாக இருக்கக்கூடிய சக, அதாவது நேர் 8 இடதுபுறமாக மன்னிக்கும் இடதுபுறமாக இருக்கக்கூடிய நேர் 8 நாங்கள் வலதுபுறமாக கொண்டு செல்வோமானால் மறை 8 மாறக்கூடியதாக இருக்கும். ஆகவே 17 நாங்கள் 8 கழிக்கும் போது நாங்கள் 9 பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஆகவே 3x விடையாக நாங்கள் 9 பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஆகவே எக்ஸிட்கான விடையாக நாங்கள் 3 வகுப்பதன் மூலம் எக்ஸிட்கான விடையாக நாங்கள் 3 பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். மாணவர்கள், இதனை தெளிவாக எழுதி கொண்டிருப்பீர்கள். மாணவர்கள், இதனை தெளிவாக எழுதி கொள்வதன் மூலமே இதில் நீங்கள் சிறந்த தெளிவினை நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஆகவே ஒவ்வொரு படிமுறையாக நீங்கள் எழுதி கொள்ளுங்கள், அதுவே சிறப்பானதாக அமையும். ஆகவே இவ்வாறான தொடர்ச்சியான வகுப்புகளில் நாங்கள் அடுத்த பகுதியினை பார்க்கக்கூடியதாக இருக்கும். இந்த நாட்டில் ஏற்படக்கூடிய இந்த சூழ்நிலையில் நீங்கள் உங்களுடைய பாதுகாப்புகளை வீட்டிலிருந்து உறுதி செய்து கொள்ளுங்கள். சமூக இடைவெளிகளை பேணுங்கள். சுகாதார பழக்க வழக்கங்களை தொடர்ச்சியாக செய்து கொள்ளக்கூடியதாக இருங்கள். கைகளை அடிக்கடி கழுவிக்கொள்ளக்கூடியதாக இருங்கள். அதுவே இவ்வாறான செய்கைகளின் மூலமே நம்மளை நாங்கள் பாதுகாத்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். எனவே நீங்களும் பாதுகாப்பாக இருந்து மற்றவர்களையும் பாதுகாப்பாக வைத்துக் கொள்ளுங்கள். இன்றைய வகுப்பினை இத்துடன் நான் நிறைவு செய்கின்றேன். இதில் இருக்கக்கூடிய மேலதிகமான பயிற்சிகளை நீங்கள் எங்களுடைய வாட்ஸ்அப் விளக்கத்திற்கு உங்களுடைய விடைகளை அனுப்பக்கூடியதாக இருக்கும். வாட்ஸ்அப் விளக்கத்தை குறித்துக் கொள்ளுங்கள். 071 17 50 850, 071 1750 850. ஆகவே இதில் இருக்கக்கூடிய மூலதிக பயிற்சிகளையும் நீங்கள் எங்களுடைய வாட்ஸ்அப் விளக்கத்துக்கு அனுப்புவதன் மூலம் இதில் ஏற்படக்கூடிய சந்தேகங்களை நாங்கள் உங்களுக்கு தீர்த்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். எனவே மாணவர்களுக்கான சுய கற்றல் மிகவும் அவசியமாக காணப்படுகின்றது இச்சூழலில். ஆகவே மாணவர்கள் சுயமாக கல்விகளை கற்று உங்களுடைய எதிர்கால வாழ்க்கையினை சிறப்பாக அமைத்துக் கொள்ளுங்கள். இத்துடன் நிகழ்ச்சியை நிறைவு செய்கின்றேன். நிகழ்ச்சியை வழங்கிய நான் விஜயசுந்தரம் சுகணேஸ்வரன், தம்பைத்தனை இலக்கம் 3 பாடசாலையின் ஆசிரியர். நன்றி.